The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 55, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
பின்வரும் பகவத் கீதை உண்மை உறவில் இரண்டாவது அத்தியாயம் 55வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் கோடை காலத்தில் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டா சித பிரஜ்ஞ சதுச்சதே. நவ் வி ஹேவ் பீன் டிஸ்கஸிங் ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ் அபவுட் எ கான்சியஸ்னஸ் பீங் டாப்டெட் வித் தி சுப்ரீம் கான்செப்ட்.
கடந்த சில நாட்களாக நம்முடைய உணர்வை அந்த பரம உணர்வோடு எப்படி பொருத்திக் கொள்வது அப்படின்றத பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்கோம்.
தட் இஸ் தி பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்.
அதுதான் வாழ்க்கையின் பக்குவ நிலை.
வி ஆர் அட் தி பிரசன்ட் மோமெண்ட் இன் அவர் மெட்டீரியல் கண்டிஷன். வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஐடியாஸ் and being baffled also, because it is the business of the mind to create something and again reject it.
தற்போதைய சூழ்நிலையில நம்ம நம்முடைய பௌதிக சூழ்நிலையில நம்முடைய சொந்த திட்டங்களை நம்ம தீட்டுறோம், அதில் தோல்வியும் அடைகிறோம். ஏன்னா மனசோட வேலை புதுசாக எதையாவது உற்பத்தி பண்ணணும், அதை நிராகரிக்கணும்ன்றது.
மைண்ட் வில் திங்க் சார்கர் எஸ் லெட் மீ டு திஸ் இட் வில் டிசைட் ஓ பெட்டர் நாட் டு டு.
மனசில் எப்படி சிந்தனை வரும்னா, முதல்ல நான் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும், மறுபடியும் இல்லை இதை செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கும்.
திஸ் இஸ் கால் சங்கல்ப விகல்பம் டிசைடிங் அண்ட் ரிஜெக்ட்.
இதுக்கு பேர் சங்கல்பா விகல்பா, ஒரு முடிவு எடுக்கிறது அதை மறுக்கிறது.
And this is due to our unsteady condition in the material platform.
இது எதனால இப்படி இருக்குன்னா, இந்த பௌதிக தளத்தில் நம்ம ஒரு நிலையற்ற நிலையில் இருக்கிறதுனால.
But when we decide to act according to the supreme consciousness, at that stage there is no such duality that let me do it or let me not do it. No, there is only one thing, let me do it.
ஆனால் எப்ப நாம அந்த பரம உணர்வுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறதுன்ற ஒரு முடிவு எடுத்துறோமோ, அந்த நிலையில இப்படிப்பட்ட அந்த இருமைகள் கிடையாது. நான் செய்யலாமா செய்ய வேண்டாமான்றதெல்லாம் கிடையாது. அங்க ஒரே விஷயம்தான், நான் செய்யணும் அப்படின்றதுதான்.
Let me do it because it is sanctioned by the superior concept.
நா இத செய்தாகணும், ஏன்னா இது அந்த பரம உணர்வால முடிவு செய்யப்பட்டது.
The whole Bhagavad Gita is based on these principles of life.
பகவத் கீதை மொத்தமுமே இந்த கொள்கையின் அடிப்படையிலான வாழ்க்கை கொண்டதுதான்.
At the beginning, in the beginning of the Bhagavad Gita, the Arjuna in the battlefield, he was perplexed whether to fight or not to fight. That was his problem.
ஆரம்பத்தில் பகவத் கீதையினுடைய தொடக்கத்தில் அர்ஜுனன் குழம்பி போயிருந்தான். சண்டை இடுறதா சண்டை இடக்கூடாதா, அதுதான் அவனுடைய பிரச்சனையா இருந்தது.
First of all, he thought that my cousin brothers, they have given me so much trouble, they have usurped my kingdom, so I must fight with them and retake my lost kingdom.
முதல்ல அவன் என்ன நினைச்சான்னா, என்னுடைய ஒன்று விட்ட சகோதரர்கள் எல்லாம் எனக்கு வந்து நிறைய துன்பங்களை கொடுத்தாங்க, என்னுடைய ராஜாங்கத்தை பிடுங்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் சண்டையிட்டு மறுபடியும் என்னுடைய ராஜாங்கத்தை திரும்பி பெறணும்னு நினைச்சான்.
That is determination. Again, when actually in the battlefield he saw his brother and his friends, because it was a family quarrel, so in both the sides, all the friends and relatives, they joined, either to this party or that party.
அதுதான் அவனுடைய உறுதியாக இருந்தது. ஆனால் மறுபடியும் அவன் போர்க்களத்தில் வந்து தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்த பிறகு, ஏன்னா இது வந்து ஒரு குடும்ப சண்டை, ரெண்டு பக்கத்துலேயுமே நண்பர்கள் உறவினர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாருமே வந்து இந்த படையிலையும் அந்த படையிலையும் சேர்ந்திருந்தாங்க. ஆனா இங்க ஒரு அழகான விஷயம் என்னன்னா, இந்த ராஜாங்கத்துக்காக நான் ஏன் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு ஒரு அனுதாபம் வந்துருச்சு.
How long I shall remain in the kingdom? Let me not fight. I shall not fight. That was his decision.
எவ்வளவு நாள் நம்ம இந்த ராஜாங்கத்தை ஆள போறோம், அதனால சண்டை போடாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைச்சு நான் சண்டை போட போறது இல்லை அப்படின்னு அவன் முடிவு பண்ணான்.
Because he was a devotee of the Lord.
ஏன்னா அவன் பகவானுடைய பக்தன்.
This good compassion came into his mind. With other party, they did not consider it. The other party was determined to fight.
அதனாலதான் அவனுக்கு அந்த நல்ல அனுதாபம்ன்ற அந்த குணம் அவனுக்குள்ள வந்தது. ஆனா அதே இன்னொரு பக்கத்துல அவங்க சண்டை போறதுல மட்டும்தான் உறுதியா இருந்தாங்க.
Now Arjun was hesitating, and therefore the Bhagavad Gita was explained. The Lord first of all tried to engage him in the battle in the ordinary way.
அதனாலதான் இந்த பகவத் கீதையே பேசப்பட்டது. முதல்ல பகவான் ஒரு சாதாரண விதத்துல அர்ஜுனனை போரிடுறதுல ஈடுபடுத்த முயற்சிச்சார்.
And when he it was not possible, and there was some argument between Arjuna and Krishna in favor and in against the fighting.
அது சாத்தியம் இல்லை அப்படின்ன போது அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில விவாதங்கள் நடந்தது, அதை சண்டை போடுறதுக்கு எதிரான விவாதங்கள்.
But at last Arjuna decided that let me appoint Krishna, the best amongst us, to advise me what to do and what not to do. Then the Bhagavad Gita was begun.
இறுதியில அர்ஜுன் என்ன முடிவு பண்ணான்னா, நம்மள சிறந்தவர் அப்படின்னு எடுத்தோம்னா கிருஷ்ணர், அதனால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நான் எனக்கு அறிவுறுத்துறதுக்கு அவரையே நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு முடிவு பண்றான். அதன் பிறகுதான் பகவத் கீதை தொடங்கியது. அதுதான் வரலாறு. இதை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம், உங்களுக்கு அது தெரியும்.
Now, here the supreme consciousness, Krishna is supreme consciousness, and Arjuna is individual consciousness.
இப்போ இங்க கிருஷ்ணர் பரம உணர்வு, அர்ஜுனன் தனிப்பட்ட உணர்வு.
About consciousness, I have explained several times that we are all consciousness.
ஏற்கனவே உணர்வை பற்றி நான் பலமுறை விளக்கியிருக்கேன். நம்ம எல்லாருமே உணர்வுடையவர்கள்.
But we are not supreme consciousness.
ஆனால் நம்ம பரம உணர்வுடையவர்கள் அல்ல.
Supreme consciousness is the supreme law. That we have to understand first.
பரம உணர்வு அப்படின்னா அது அந்த பரம புருஷர் பகவான், அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும்.
The supreme consciousness, we are consciousness undoubtedly, but we are not supreme consciousness.
நம்ம உணர்வுடையவர்கள் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம பரம உணர்வுடையவர்கள் அல்ல.
If we falsely claim that I am also the supreme consciousness, are, that will be a false claim. We are not actually the Supreme Consciousness.
ஆனால் நான் பரம உணர்வுடையவன் அப்படின்னு பொய்யா சொல்லிட்டோம்னா அது பொய் சொல்றதாயிடும். உண்மையிலே நம்ம பரம உணர்வுடையவர்களை அல்ல.
Qualitatively, we are what? Qualitatively, we are one. The Supreme Consciousness and my consciousness is qualitatively one.
குணத்தால நம்ம ஒன்றுதான். அந்த பரம உணர்வும் என்னுடைய உணர்வும் குணத்தளவில் ஒன்றா தான் இருக்கு.
பட் குவான்டிடேட்டிவ்லி தி சுப்ரீம் கான்சியஸ்னஸ் இஸ் டிஃபரன்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்.
ஆனால் அளவில் அந்த பரம உணர்வு இந்த தனிப்பட்ட உணர்விலிருந்து வேறுபட்டதாக இருக்கு.
இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இஸ் லிமிட்டெட் அண்ட் தி சுப்ரீம் கான்சியஸ்னஸ் இஸ் அன்லிமிட்டெட்.
தனிப்பட்ட உணர்வானது எல்லைக்கு உட்பட்டது, பரம உணர்வானது எல்லைக்கு உட்படாதது.
Just like you can think of your consciousness within this body.
உதாரணத்துக்கு உங்களுடைய உணர்வானது உங்களுடைய இந்த உடலுக்குள்ள நீங்க சிந்திக்கலாம்.
Whenever there is something painful or something itching in any part of my body, I am conscious of it.
எப்பெல்லாம் என்னுடைய உடல்ல ஏதாவது வலி எடுக்குதோ அல்லது அரிப்பை எடுக்குதோ என்னுடைய உடலினுடைய எந்த பாகத்திலேயே இருந்தாலும் அதை பற்றின உணர்வோட நான்
இருக்கேன்.
அது எங்க எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி எனக்கு தெரியுது.
I do not know how it is being done, but I know where it is. So that consciousness, as I am conscious in any part of my body, but I am not conscious of your part of the body.
அது எங்க செயல்படுது அப்படின்றது எனக்கு தெரியுது, ஆனா அது எப்படி செயல்படுது அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு என்னுடைய உடலை பற்றின உணர்வு இருக்கு, ஆனா உங்களுடைய உடலை பற்றின உணர்வு எனக்கு இல்லை.
Therefore my consciousness is limited.
அதனாலதான் என்னுடைய உணர்வானது எல்லைக்குட்பட்டதா இருக்கு.
Similarly, you take the whole cosmic manifestation at the external body of the Supreme Consciousness.
அதே மாதிரி நீங்க இந்த மொத்த படைப்பையும் அந்த பரம உணர்வோட வெளிப்புறமான ஒரு உடலா எடுத்துக்கொள்ளலாம்.
Therefore, Supreme Consciousness is conscious of anything which is taking part in any part of the conscious
அதனாலதான் பரம உணர்வு அப்படின்னா இந்த மொத்த படைப்புல எந்த ஒரு பகுதியில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பற்றின உணர்வோடு இருக்கக்கூடியவர்.
You'll find in the Bhagavad Gita that the Supreme Consciousness knows the past, present and future. But we are not conversant in that way, that I know the present, past and future. That is my deficit.
மேலும் நம்ம பகவத் கீதையில என்ன பார்க்கலாம்னா அந்த பரம உணர்வுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம அப்படி அல்ல, நம்ம அதை அறியாமல் இருக்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியாமல் இருக்கிறது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறை.
Now, Arjuna declined to fight, and after hearing Bhagavad Gita, after understanding Bhagavad Gita, he agreed, yes, I shall fight.
இப்போ அர்ஜுன சண்டையிடுறதுக்கு மறுத்தான், ஆனா பகவத் கீதை கேட்டதுக்கு அப்புறம், பகவத் கீதையை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நான் சண்டை போடுறேன் அப்படின்றத அவன் ஒத்துக்கொண்டான்.
Krishna inquired, now I have explained to you everything about knowledge, about yoga, about fruitive activities, about devotional service, everything.
Krishna kekkar, ipa naa unta gnanathai patri, yogavai patri, palanokku seyalgalai patri, bhakti thondai patri, ellavatrayume naa vilakki irukken.
all round Vedic wisdom have explained to you. Now, it is up to you to do or not to do.
வேதஞானத்தின் எல்லா துறைகளையும் உனக்கு நான் விளக்கிட்டேன். இப்போ நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது உன்னை பொறுத்து இருக்கு.
The Supreme Lord can give us instruction. We are individual persons, individual living entities, infinite sima.
அந்த முழுமுதற் கடவுள் நமக்கு உபதேசத்தை கொடுக்க முடியும். நம்ம தனிப்பட்ட நபர்கள், நம்ம தனிப்பட்ட உயிர்வாளிகள், நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லைக்கு உட்பட்ட மிகச்சிறியவர்கள்.
The Lord is infinite and we are infinite sima.
பகவான் எல்லையற்றவர், நம்ம மிகச்சிறியவர்கள்.
The Lord can advise the infinite sima to act in a certain way, but the infinitesimal, because it has got infinitesimal independence, it can reject it also.
ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட சொல்லி அந்த எல்லையற்ற பகவான் நமக்கு அறிவுறுத்தப்படலாம். ஆனால் இந்த மிகச்சிறிய உயிர்வாளியான நம்ம, நமக்கு மிகச்சிறிய சுதந்திரம் இருக்கிறதால அதை நம்ம மறுக்கவும் கூட செய்யலாம்.
It can accept it or it can reject.
அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம்.
That is the clear declaration of the law, is
it? இதுதான் பகவானுடைய தெளிவான கருத்து. பாருங்க,
This is not for Arjuna only, but every one of us. Because we are all in the Arjuna's position.
இது அர்ஜுனனுக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம அந்த அர்ஜுனனுடைய நிலையில தான் இருக்கோம்.
Arjuna is a living entity, individual living entity. So we are also, every one of us, a living entity.
அர்ஜுன ஒரு உயிர்வாளி, தனிப்பட்ட உயிர்வாளி. நம்மளும், நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர்வாளிகள்.
And the supreme entity. Nitya Nityanam in the Vedic literature, you will find this hymn. Nitya Nityanam Chetanas Chetananam. Description of the Supreme.
மேலும் அந்த உச்சமான உயிர்வாளி, வேத இலக்கியங்களில் நீங்க இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம். இதுதான் அந்த உச்சமானவரை பற்றின விளக்கம்.
The Supreme is Nitya Nityanam. Nityana means, Nitya means eternal. So we are all eternal. That we have already discussed.
அந்த உச்சமானவர் நித்ய நித்யானாம். நித்யானாம் அப்படின்னா நிரந்தரமான. நம்ம எல்லாருமே நித்தியமானவர்கள். அது ஏற்கனவே நம்ம விவாதிச்ச விஷயம்தான்.
We are soul, spirit soul. We are eternal. Na hannate hannamane sarire. We do not die after the annihilation of this body.
நம்ம ஆத்மாக்கள் நித்தியமானவர்கள். நா ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இறந்து போறவர்கள் அல்ல.
We simply change the body just like we change our dress.
வெறுமனே நம்ம உடைய மாற்றிக்கொள்றது போல நம்ம உடலை மாற்றிக்கொள்றோம்.
But we are eternal.
ஆனால் நாம் நித்தியமானவர்கள்.
But because we are under the spell of this material energy, we do not take seriously that why I shall agree to change my body life after life. We have taken it as usual.
ஆனால் நம்ம நித்தியமானவர்கள். ஏன்னா நம்ம இந்த ஜடசக்தியால வயப்பட்டிருக்கிறதால ஏன் ஒவ்வொரு பிறவிலையும் என்னுடைய உடலை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம தீவிரமா சிந்திக்கிறதல்ல.
This is our foolishness.
அதுதான் நம்மளுடைய முட்டாள்தனம்.
We have got our eternal life, and in eternal life we have got immense measure of freedom, immense measure of power, almost equal to God.
நமக்கு நம்முடைய நித்தியமான வாழ்க்கை இருக்கு. அந்த நித்தியமான வாழ்க்கையில நமக்கு அளவற்ற சுதந்திரம் இருக்கு, அளவற்ற சக்தி இருக்கு, கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரானதுன்னு சொல்லலாம்.
But we do not make any research in that part of our life.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அந்த பகுதிக்காக நம்ம எந்த ஒரு ஆராய்ச்சியும் மேற்கொள்றது கிடையாது.
We are simply satisfied to have a little more of the necessities of our this present material life.
அதற்கு பதிலாக நம்ம வெறுமனே இந்த தற்போதைய இந்த பௌதிக வாழ்க்கையினுடைய தேவைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தா போதும்னு திருப்தி அடைஞ்சிடறோம்.
சப்போஸ் ஐ ஹவ் காட் 100 மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஐ திங்க் இஃப் ஐ கெட் 10,000 மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தென் ஐ ஷல் கெட்.
நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இப்போ 100,000 டாலர் இருக்கு அப்படின்னா, ஒரு 10,000,000 டாலர் கிடைச்சது அப்படின்னா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுதான் நம்மளுடைய முட்டாள்தனம்.
யூ கேனாட் பி ஹாப்பி வித் எனி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் மேட்டர், யூ ஆர் ஸ்பிரிட்.
உன்னால எவ்வளவு மில்லியன் டாலர் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது, ஏன்னா நீ ஜடம் அல்ல, நீ ஆத்மா.
யூ திங்க் லைக் தட் ஐ ஷல் பி ஹாப்பி? நோ.
நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீ நினைக்கிற, ஆனா அது அப்படி அல்ல.
ஜஸ்ட் லைக் ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள், எ டிசீஸ் மேன், எ சஃபரிங் மேன், சப்போஸ் ஹி ஹஸ் காட் சிவியர் ஹெடேக்.
நான் ஒரு உதாரணம் கொடுக்கறேன். ஒரு வியாதி உள்ளவன், துன்பப்பட்டுட்டு இருக்கக்கூடியவன், அவனுக்கு வந்து ரொம்ப கடுமையான தலைவலி இருக்குன்னு
வைங்க. ஹி சம்டைம்ஸ் சேயிங், ஓ ஐ அம் சஃபரிங் இன் திஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ஹெடேக்
அவனுக்கு கடுமையான தலைவலி இருக்கிறதுனால அவன் சில சமயத்தில் என்ன நினைக்கிறான், இவ்வளவு கடுமையான தலைவலியால நான் துன்பப்பட்டு இருக்கேன், அதுக்கு பதிலாக கையிலயோ கால்லயோ ஏதாவது வலி இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு
நினைக்கிறான்.
இந்த மாதிரி தான் நம்முடைய எண்ணங்கள், இந்த மாதிரி தான் இருக்கு. வழியில இருந்து மொத்தமாவே விடுபடணும் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறதே கிடையாது.
There is another very good example. Of course that is not in your experience, but it is in our India we have got experience that on the river side the boatman drags the boat with a rope.
இன்னொரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒருதேவ உங்களுக்கு இதுல அனுபவம் இருக்காது, ஆனால் இந்தியாவில் நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. இப்போது ஆற்று பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு படகோட்டி ஒரு படகை கயிறால் இழுத்துட்டு போவோம்.
Have you got any experience like that here in America? I don't think you have.
எங்கே அமெரிக்காவில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? எங்கே அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கல.
The boat is in the middle of the river and there is a big log in the middle of the boat and that log is tied with a rope and that rope is snatched by the boatman and the boat goes in the middle of the river. Now while passing on the bank of the river there are so many things which pains his soul.
Ipo anda padaganadu nadu aathula irukum, anda padagoda maiya pagudila oru periya katta irukum. அந்த கட்டையில் ஒரு கயிறு கட்டி அந்த கயிறை இவர் கரையிலிருந்து இழுத்துக்கிட்டே போவார். அப்படி அந்த படகை இழுத்துட்டு போகும்போது அந்த கரையில் அவர் நடக்கிறதுனால அவருக்கு வந்து உள்ளங்கால்லாம் நிறைய வலி எடுக்கும்.
So he is thinking that when I shall be very rich man, then I shall cover this bank of the river with soft pillows, so that when I shall go by the pillows dragging this boat, I shall have no pain.
ஆனா இப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் எப்போ பணக்காரன் ஆகிறனோ அப்போ நான் வந்து இந்த கரை முழுக்க நிறைய நல்ல மென்மையான மெத்தைகளை போட்டு வச்சிருவேன், அது மேலே நான் நடக்கும்போது எனக்கு கால் வலி இருக்காது அப்படின்னு நினைக்கிறான்.
our position is like that. That the foolish boatman, thinking that when I shall be very rich man, still I shall be pulling on this business.
இப்போ நம்முடைய நிலையும் இப்படி தான் இருக்கு. இந்த முட்டாள்தனமான இந்த படகோட்டி என்ன நினைக்கிறான், நான் பணக்காரனா ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த படகை இழுக்கிற இதே தொழிலை தான் செய்வேன் நினைச்சிட்டு இருக்கான்.
He does not know that if I at all become rich man, then what is the necessity of my pulling this boat in this way?
இப்போ நான் பணக்காரனா ஆயிட்டேன் அப்படின்னா நான் ஏன் வந்து இந்த படகை இழுக்க வேண்டி இருக்கு, அதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு அவன் சிந்திக்கிறது இல்லை.
Similarly, we want to be happy in the same way. That when I shall be able to cover the whole world with cushions and soft pillows to travel over it, then I shall have no pain of working like this. This is our plan.
அதனால இதே மாதிரி தான் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்போ நான் வந்து இந்த உலகம் மொத்தமும் இந்த மென்மையான ஒரு மெத்தையினால் நான் மூடிடுறேனோ அதுக்கப்புறம் அது மேலே நான் நடந்து போகும்போது எனக்கு வழி இருக்காது, நான் இந்த மாதிரி நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய திட்டமாக இருக்கு.
So this plan has to be rejected. The Lord says that your plan, so many plans, foolish plans, you should reject.
அதனால் இந்த திட்டமானது நிராகரிக்கப்படணும். பகவான் என்ன சொல்கிறார், உன்னுடைய திட்டம் நிறைய திட்டம் இருக்குது, எல்லாம் முட்டாள்தனமானதாக இருக்குது, அதனால் நீ அதை நிராகரிக்கணும்.
What is the sign of a person who has already dovetailed his consciousness with the supreme consciousness? Sitapranya.
இப்போ அர்ஜுனுடைய விசாரணை என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் ஏற்கனவே அந்த பரம உணர்வோடு தன்னுடைய உணர்வை பொருத்தி கொண்டிருக்காரோ, அதாவது சித்த பிரஜையோட அறிகுறிகள் என்ன அப்படின்றது.
சித்த பிரஜா மீன்ஸ் ஸ்டேடி இன் கான்சியஸ்னஸ். சோ வாட் ஆர் தி சைன்ஸ்?
சித்த பிரஜா அப்படின்னா உறுதி, உணர்வில் உறுதியோடு இருக்கிறது. ஸோ அதுக்கான அறிகுறிகள்
என்ன? Are being explained by the Lord like this.
இப்போ அந்த அறிகுறிகளை பகவான் இப்படி விளக்குறார்.
பிரஜாஹாதி ஜதா தாமான் சர்வான் பார்த்து மனோகதான். Now we plan like that boatman. For our happiness, we make multi plans. That I shall do this, then I shall be happy. If I shall have it, then I shall be happy. In this way.
இப்போ அந்த படகோட்டி மாதிரி நம்ம திட்டமிடுறோம். நம்முடைய சந்தோஷத்துக்காக நம்ம பல திட்டங்களை திட்டுறோம். நான் இதை செய்வேன், நான் இதை செஞ்சேன்னா சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த மாதிரி.
But all, we do not know that I am pure consciousness. Any amount of my plan on this bodily conception of life, I will never be happy. He does not know it.
ஆனால் நான் தூய்மையான உணர்வுடையவன் அப்படின்றத நமக்கு தெரியறதில்லை. எந்த அளவுக்கு தான் நான் இந்த உடல் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலான திட்டங்களை தீட்டினாலும் அது என்ன சந்தோஷப்படுத்தாது அப்படின்றது அவனுக்கு தெரியல.
He does not know it. He simply makes plans.
அவனுக்கு அது தெரியறதில்லை. அவன் வெறுமனே திட்டம் தீட்டுறான்.
Because the platform on which we are standing, that platform itself is tottering. It's tottering. You cannot make it stop tottering.
Yenna namai ninnitirukka kudiya andha thalame thallada kudiyada irukku. Ungalaala adha thalladama nirutha mudiyadhu.
Body, we have already discussed. All the miseries of our life, it is due to this body.
Adhu indha udal. இது ஏற்கனவே நம்ம விவாதிச்சது தான். நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் இந்த உடல்
தான்.
இந்த பௌதிக உலகத்தில் நம்ம உணரக்கூடிய எல்லா சுகதுக்கங்களுக்கும் காரணம் இந்த தோல் தான், இந்த உடல் தான்.
அதர்வைஸ் தி திங்ஸ் ஆஸ் தே ஆர், தே ஆர் நைதர் மிசரபிள் நார் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்.
அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறது கிடையாது.
தி எக்ஸாம்பிள் இஸ் கிவன் ஜஸ்ட் லைக் வாட்டர். Water, now in this season, this summer season, you will find very pleasant. The same water, in the winter season, it becomes pinchy.
அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு தண்ணீர். இந்த தண்ணீர் வந்து இப்ப கோடை காலத்துல நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா இதே தண்ணி குளிர்காலம் வரும்போது அது வலிய கொடுக்கூடியதா இருக்கு.
So water as it is, neither pinchy nor the source of pleasure, but it is due to this body. Under certain circumstances, it feels pleasure, and under certain circumstances, it feels distress.
ஆனால் தண்ணீர் தனியா எடுத்து பார்த்தோம்னா அது சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறது கிடையாது. அது இந்த உடலால வரக்கூடியது. குறிப்பிட்ட சூழ்நிலையில அது சுகத்தை கொடுக்குது, குறிப்பிட்ட சூழ்நிலையில அது துக்கத்தை கொடுக்குது.
So pleasure and distress, these dual forms of our existence is going on.
சுகம் துக்கம் அப்படின்ற இந்த இருமை தன்மை நம்மளுடைய இருப்புல இருந்துட்டு இருக்கு.
Now if we want to transcend above this material plane,
இப்போ இந்த பௌதிக தளத்துக்கு அப்பாற்பட்டு வரணும்னு
நினைச்சீங்கன்னா we will have to completely reject the bodily conception of life.
அப்போ நம்ம முழுக்க இந்த உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கையை வந்து நிராகரிக்கணும்.
We have to stand on the spiritual consciousness of life.
நம்ம ஆன்மீக உணர்வு அப்படின்ற அந்த வாழ்க்கையில நிலை பெற்று இருக்கணும்.
That is being taught. The whole scheme of Bhagavad Gita is like that.
அதுதான் உபதேசிக்கப்பட்டிருக்கு. பகவத் கீதையினுடைய மொத்த உபதேசங்களும் இப்படிப்பட்டதுதான்.
That we have to stand on the spiritual consciousness of life. And what is the spiritual consciousness of life?
நம்ம இந்த ஆன்மீக உணர்வுன்ற தளத்துல நிலை பெற்று இருக்கணும். இப்ப அந்த ஆன்மீக உணர்வுடைய வாழ்க்கைன்றது என்ன?
No, some philosopher, just like Shankaracharya.
இப்போ சங்கராச்சாரியர் மாதிரியான தத்துவவாதிகள்,
there are many philosophers in the world. I mean we may cite some of the authority.
உலகத்துல பல தத்துவவாதிகள் இருக்காங்க. அவர்கள் ஒரு சிலரை நம்ம குறிப்பிடலாம் கூட.
Just like Lord Buddha.
உதாரணத்துக்கு புத்தர்.
Then Shankaracharya.
பிறகு சங்கராச்சாரியர்.
Then ராமானுஜாச்சாரியர். Lord Chaitanya.
பிறகு ராமானுஜாச்சாரியர், பகவான் சைத்தன்யர்.
They are all big stalwart authorities.
இவர்கள்லாம் மிக பெரிய பெரிய அதிகாரிகள்.
They are giving different views. Lord Buddha's views is that you can be happy only when you are free from this consciousness.
அவர்கள் எல்லாரும் வேறுபட்ட பார்வைகளை உடையவர்கள். புத்தருடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னா, நீங்க எப்ப சந்தோஷமா இருக்க முடியும்னா, எப்ப நீங்க இந்த உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கீங்களோ அப்பதான்.
Lord Buddha says that consciousness is the production of this combination of matter.
புத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த உணர்வு அப்படின்றது இது ஜட பொருட்களுடைய கலவையின் உற்பத்தி.
So therefore, if you dismantle this material body, then there will be no consciousness, and thus there will be no feeling of distress or happiness.
அதனால தான் இந்த ஜட உடலை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உணர்வுன்றது இருக்காது. அதுக்கப்புறம் சுக துக்கம்ன்ற அந்த உணர்ச்சிகள் இல்லாம போயிடும்.
That is called nirvana.
அதுக்கு பேர் தான் நிர்வாணம்.
Stopping the feelings of it is just like a person suffering from some disease.
உணர்வுகளை நிறுத்துறது அப்படின்றது இது எப்படின்னா, இப்ப ஒரு வியாதியஸ்த வியாதியினால துன்பப்பட்டு இருக்கான்.
And the doctor gives him some pill so that he dies and there is no more feeling. Oh, then he says it is all right.
இப்ப மருத்துவர் அவனுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து அதனால அவன் இறந்து போயிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த வலி இருக்காது, அதனால எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு நினைக்கிற மாதிரி
அது. By stopping feeling like that,
இப்போ எந்த விதத்துல நான் வந்து உணர்ச்சிகளை நிறுத்துறேன் அப்படின்னா அது எப்படின்னா,
டாக்டர் மை சன் இஸ் ஹேவிங் 107 டிகிரி டெம்பரேச்சர்.
மருத்துவரே, என்னுடைய மகனுக்கு 107 டிகிரி ஜுரம் இருக்கு.
All right, I stop it. Give him some injection, poisonous. This child dies. Now there is no fever.
பரவாயில்ல, நான் வந்து ஒரு ஊசி போடுறேன், ஒரு விஷ ஊசி போடுறேன், அவன் இறந்து போயிட்டானா அதுக்கப்புறம் ஜுரமே இருக்காது.
Now, the father says, my child does not move. Oh, whether this fever is stopped or not. Yes, there is no fever also. That's all right. My business thing.
இப்போ அப்பா சொல்றார், ஓ என்னுடைய மகன் நகர மாட்டேங்கிறானே, ஓ இப்போ ஜுரம் நின்று போச்சா என்னன்னு தெரியலையே, ஓ ஆமா இப்போ ஜுரம் கூட இல்லையே, அதெல்லாம் சரிதாங்க, என் வேலை முடிஞ்சு போச்சு.
That sort of foolish doctor will not do.
ஒரு மருத்துவர் இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை செய்ய மாட்டார்.
We should not stop consciousness. No.
நம்ம உணர்வை நிறுத்திடக்கூடாது, அது முடியாது.
That is a secret of philosophy. If my consciousness is stopped altogether, then what do I gain?
அதுதான் தத்துவத்தோட ரகசியமே. இப்ப என்னுடைய உணர்வை மொத்தமா நிறுத்திட்டோம் அப்படின்னா அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்?
That means my death. My whole existence finished.
அதுதானே என்னுடைய மரணம். அதுக்கப்புறம் என்னுடைய இருப்பே நின்னு போயிடுதே.
No.
இல்ல, அது இல்ல.
Then comes, I am shortly giving the substance of different philosophy. Then comes Shankaracharya.
இப்போ வேறுபட்ட தத்துவவாதிகளுடைய கருத்துக்களை நான் சுருக்கமா கொடுக்கிறேன். இப்ப அடுத்தது சங்கராச்சாரியர்.
Shankaracharya preaches that no, you are the consciousness only. You are the consciousness only and this body is false.
சங்கராச்சாரியார் என்ன பிரச்சாரம் செய்யறாருன்னா, நீ அப்படி இல்லை, நீ உணர்வுதான், நீ எப்பொழுதுமே உணர்வுடையவன், ஆனா இந்த உடல் பொய்யானது.
பிரம்ம சத்த ஜெகன் மித்யா. The mithya means false. So, you should always know that I am Brahma or the consciousness and you should always reject that I am not this body. That is another pleasure.
பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. மித்யா அப்படின்னா பொய்யானது. அதனால உனக்கு எப்பவுமே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் பிரம்மன் அல்லது உணர்வுடையவன். நீ எப்பொழுதுமே நான் இந்த உடல் அல்லன்றத மறுக்கணும். அது இன்னொரு தத்துவம்.
Now, suppose if I think for years together that I am consciousness, I am consciousness. Do you think you shall be happy? Simply by understanding that I am not this body, I am consciousness. Will that help you?
சரி, இப்ப உதாரணத்துக்கு நான் வருஷ கணக்கில் நான் உணர்வுடையவேன், நான் உணர்வுடையேன், நான் உணர்வுடையவன்னே நினைச்சிட்டு இருந்தேன்னா அது உன்னை சந்தோஷமாக்குமா? வெறுமனே நான் இந்த உடல் இல்லை அப்படின்றத புரிந்து கொள்றது, நான் உணர்வுடையவன் அப்படின்றத புரிந்து கொள்றது உனக்கு உதவி பண்ணுமா? அதுவும் உனக்கு உதவி பண்ணாது.
That I am not this body and because your consciousness is now attached with the body, the consciousness is always active.
ஏனா வெறுமனே நான் இந்த உடல் இல்லைன்னு வெறும் ஏட்டறிவை சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உன்னுடைய உணர்வு எப்பொழுதும் இந்த உடலோட தொடர்புடையதா இருக்கிறதால இந்த உணர்வுன்றது எப்பவும் செயல்பட்டுட்டே இருக்கு.
So the consciousness must act through the body and therefore your senses, you have to gratify your senses, certainly.
அதனாலதான் இந்த உணர்வானது இந்த உடல் மூலமா தான் செயல்பட்டாக வேண்டியிருக்கு. அதனால நீங்க உறுதியா உங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்தாக வேண்டியதா இருக்கு. அதுதான் உண்மையான தத்துவம்.
யூ கேனாட் ஸ்டாப் கான்சியஸ்னஸ் ஆக்டிங்.
உணர்வு செயல்படுறத உங்களால நிறுத்த முடியாது.
இட் இஸ் வெரி சிம்பிள் திங் டு அண்டர்ஸ்டாண்டிங்.
இதை புரிந்து கொள்றது மிக எளிமையான ஒரு விஷயம்.
ஜஸ்ட் திங்க் ஓவர் தட் தி ஆக்டிவிட்டி ஆஃப் மை பாடி இஸ் டியூ டு மை கான்சியஸ்னஸ். ஐ ஆம் ஸ்பீக்கிங் பிகாஸ் ஐ ஆம் கான்சியஸ் தட் ஐ ஆம் ஸ்பீக்கிங்.
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ என்னுடைய உணர்வு இருக்கிறதுனால தான் என்னுடைய இந்த உடலானது செயல்பட்டு இருக்கு. இப்போ நான் பேசுறேன், ஏன்னா நான் பேசுறேன்ற அந்த உணர்வோடு இருக்கேன்.
யூ ஆர் ஹியரிங் பிகாஸ் யூ ஆர் கான்சியஸ் தட் யூ ஆர் ஹியரிங்.
நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்ற அந்த உணர்வோடு இருக்கீங்க.
As soon as this consciousness is gone, neither you can hear, neither I can speak.
இந்த உணர்வு போயிடுச்சு அப்படின்னா உடனே உங்களால கேட்கவும் முடியாது, உங்களால பேசவும் முடியாது.
So any activity, either hearing or speaking or moving or eating or seeing anything, but we have got different senses. We are active. Active means we are active with our senses.
அதனால எந்த ஒரு செயலா இருந்தாலும் நீங்க கேட்கறதா இருக்கலாம், அல்லது பேசுறதா இருக்கலாம், அல்லது பாக்குறதா இருக்கலாம், நகர்றதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நமக்கு வேறுபட்ட புலன்கள் இருக்கு. நம்ம செயல்பாடு உடையவர்கள், நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். செயல்படுறது அப்படின்னா நம்ம நம்முடைய புலன்களால் செயல்பட்டு இருக்கோம்.
Mind, mind is the central point of activating the senses. And that is our life. Life means the acting of the senses.
புலன்கள் செயல்படுறதுக்கு மைய பகுதியாக இருக்கிறது மனதுதான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அப்படின்னாவே புலன்களுடைய செயல்பாடுகள்.
And that beyond that mind there is consciousness. See, consciousness is gone. Then what remains? Nothing remains.
இப்போ அந்த மனதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்ன? உணர்வு. இப்போ அந்த உணர்வு போயிடுச்சுன்னா என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை.
Therefore you cannot simply by thinking that I am consciousness. Oh, that will not also solve your problem.
அதனால தான் வெறுமனே நான் உணர்வுடையவன் அப்படின்ற சிந்தனையில் இருக்கிறது மட்டுமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துறாது.
You have to engage your consciousness in the matter of the supreme consciousness.
நீங்க உங்களுடைய உணர்வை அந்த பரம உணர்வோட விஷயத்துல ஈடுபடுத்தணும்.
You cannot keep your just like I'll give you one example. A naughty boy creating some mischievous thing. The father calls him, my dear boy, can you do this? Yes father, I can do it.
அவர் உதாரணம் கொடுக்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப ஒரு பையன், ஒரு குறும்புத்தனமான பையன் இருக்கான். நிறைய குறும்புத்தனமான செயல்களை செய்யறான். அப்பா கூப்பிடுறார், ஏ மகனே இங்க வாடா, உன்னால இது செய்ய முடியுமா? ஆமாப்பா என்னால செய்ய முடியும்.
So he turns his attention from that mischief making to something good.
So ippo anda kurumbathanamana seyalgal seiyradilirundhu avanudaya kavanatha thiruppi oru nalla seyale seiya vekkirar.
Because they want to be active. The children, they want to be active. You cannot stop them.
Yena avan seyalpattu irukkano nu paakran. Kulandhugal na seyalpattu irupanga. அவங்களோட நீங்க தடுத்து நிறுத்த முடியாது.
You cannot say that stop and sit down here. Oh, he can artificially can do by the fear of the father or the mother. He can sit down for a moment. No, but that is not possible.
எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீங்க வந்து உட்கார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அது செய்யறக்கையா நீங்க செய்யலாம் கூட. ஆனா அப்பா அம்மா மேல இருக்கக்கூடிய பயத்தினால அவன் வேணா கொஞ்ச நேரம் வந்து இங்க உட்காரலாம். ஆனா அது சாத்தியம் இல்லை.
You must give him some engagement. Good engagement.
நீங்க அவனை ஈடுபடுத்தணும். ஏதாவது ஒரு நல்ல செயல்களில் ஈடுபடுத்தணும்.
I got my personal experience. My eldest son, when he was about 2 years old, very much naughty, always doing some mischief. So my friends who used to visit me, he would call my son. His name was Pata.
எனக்கு என்னுடைய சொந்த அனுபவம் இருக்கு. என்னுடைய மூத்த மகன், அவனுக்கு வந்து ஒரு 2 வயசு இருக்கும். அவன் எப்பவுமே ரொம்ப குறும்புத்தனமாக இருப்பான். எப்பவுமே ஏதாவது குறும்புத்தனமான செயல்களில் ஈடுபட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் என்னை சந்திக்க வருவாங்க. அப்போ அவங்க என்னுடைய மகனை கூப்பிடுவாங்க. அவன் பேர் பச்சா. ஏய் பச்சா, நீ ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்திருந்தா உனக்கு நான் இதை
கொடுக்கறேன்.
ஆனா அந்த பையன் தோத்து போயிடுவான். அவனால ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது.
That is not possible. This is the nature. How can you stop your consciousness working?
அதனால அது சாத்தியம் இல்லை. எப்படி உங்களால உணர்வு செயல்படுறத நிறுத்த முடியும்?
So, I had to think that stop consciousness altogether. That is also not perfect.
அதனால மொத்தமா உணர்வை தடுத்து நிறுத்துறது அப்படின்றதும் பக்குவமானது அல்ல.
And I had to accept simply consciousness, that I am consciousness without any conscious engagement, that is also not perfect.
அது மட்டும் இல்ல, உணர்வை ஏற்றுக்கொண்டு நான் உணர்வு அப்படின்ட்டு எந்த ஒரு உணர்வுள்ள செயல்களையும் ஈடுபடுத்தலைன்னாலும் அதுவும் பக்குவமானது அல்ல.
You have to understand that you are consciousness, not this body. At the same time, you have to engage your consciousness to the supreme activity.
நீங்க உணர்வுள்ளவர், நீங்க இந்த உடல் அல்ல அப்படின்றதையும் புரிந்து கொள்ளணும். அதே சமயத்தில் உங்களுடைய உணர்வை அந்த உச்சமானவருடைய செயல்களையும் ஈடுபடுத்தணும்.
Unless you do that, your life will not be perfect.
நீங்கள் அதை செய்தால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கை பக்குவமானது ஆகாது.
Lord Sri Krishna says that.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார் என்னன்னா,
பிரஜாஹாதி ஜதா காமான் சர்வான் பார்த்தோ மனோகதான் ஆத்மனி ஏவ ஆத்மனா சந்துஷ்டியா
உணர்வுன்ற தளத்துல உறுதியோடு நிலை பெற்று இருக்காரோ அவர்.
பிரஜா மீன்ஸ் கான்சியஸ்னஸ், அண்ட் ஸ்திதா மீன்ஸ் ஸ்டெடிலி ஃபிக்ஸ்ட்.
பிரஜா அப்படின்னா உணர்வு, ஸ்திதா அப்படின்னா உறுதியோடு நிலை பெற்று இருக்கிறது.
Only that you haven't got to create mental concoction to become happy.
சந்தோஷம் அடையறதுக்கு நீங்க எந்த ஒரு மனக்கற்பனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
You have simply to dovetail yourself with the supreme will.
பெருமனே, நீங்க அந்த உச்சமானவருடைய விருப்பத்தின்படி உங்களை பொறுத்து கொள்ளணும்.
There will be activities. Because your consciousness cannot be inactive, but there will be activities. That activity will be standard and without any mistake and without any flaw, because it is dictated by the Supreme.
அங்க செயல்பாடுகள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய உணர்வை செயல்படாம இருக்க வைக்க முடியாது. ஆனா அங்க செயல்களானது ஒரு தரமுடையதா இருக்கும், எந்த ஒரு தவறுகளும் இல்லாததா இருக்கும், குறையில்லாததா இருக்கும். ஏன்னா அது அந்த உச்சமானவரால வழிகாட்டப்படுது.
Just like a child is given instruction to write A. So he does not know how to write. He is doing this way, that way.
உதாரணத்துக்கு ஒரு குழந்தைகிட்ட ஏன்னு எழுதுறா அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்கப்படுது. அந்த குழந்தைக்கு அவன் எப்படி எழுதுறதுன்னு தெரியல. அவன் இந்த இப்படி அப்படி செய்யறான்.
The teacher says, my dear boy, kindly do this way. So if he does it, it's nice.
இப்ப அந்த ஆசிரியர் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார், இங்க பாரு இப்படிதான் ஏன்னு எழுதணும் அப்படின்னு. இப்ப அதை அவன் பார்த்துட்டு அதை அப்படியே செய்தான்னா அது ரொம்ப நல்லது.
Similarly, we have to engage our consciousness. There is a supreme plan all over the creation of the world. Supreme plan. Everything is going on under some plan.
அதே மாதிரி நம்முடைய உணர்வை நம்ம ஈடுபடுத்தணும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இருக்குது, ஒரு உச்சமான திட்டம் இருக்குது. இந்த உலகத்தினுடைய படைப்பு மொத்தத்துலேயும் ஒரு உயர்ந்த திட்டம் இருக்குது. எல்லாமே அந்த உச்சமான திட்டத்தின் கீழ் தான் செயல்பட்டு இருக்கு.
Don't you see how the sun rises exactly at the right time?
எப்படி இந்த சூரியன் சரியான நேரத்துக்கு தினசரி உதயமாகுதுன்றது உங்களால பார்க்க முடியலையா?
How the moon rises exactly at the right time? How the seasonal changes come exactly at the time?
எப்படி சரியான நேரத்துக்கு சந்திரன் உதயமாகுது, எப்படி சரியான காலத்துல அந்த பருவ காலங்கள் மாற்றம் அடையுது,
everything is going on under the control of the supreme god.
எல்லாமே அந்த உச்சமான அந்த பரம உணர்வோட கட்டுப்பாட்டுல தான் செயல்பட்டு இருக்கு.
Somebody says, oh, cat, he has once said cat, what's the use of again saying that? No. When we learn something, we have to repeat it. Even in material things, and what to speak of spiritual. Okay.
இப்போ CAT cat, CAT cat, CAT cat அப்படின்னு சொல்ல வேண்டியது அவசியமானதா இருக்கு. இப்போ ஒருத்தர் சொல்லலாம், ஏங்க ஒரு தடவை சொன்னா பார்த்தாதா, ஏங்க திரும்ப திரும்ப கேட்டு கேட்டுன்னு சொல்லிட்டே இருக்கணும். இல்லை, இப்போ நம்ம எதையாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். இப்போ இந்த பௌதிகமான விஷயங்கள்லயே அப்படின்னும் போது ஆன்மீகமான விஷயங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு?
Dovetailing our consciousness with the supreme consciousness.
அதனால நம்மளை நம்முடைய உணர்வை அந்த பரம உணர்வோட பொருத்தி கொள்றது.
I give you a small example which is also from the Bhagavad Gita. I am not giving any example outside the purview of this Bhagavad Gita because we are speaking on the Bhagavad Gita.
நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறேன், அதுவும் பகவத் கீதையில இருந்து தான். நான் வந்து பகவத்கீதைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு உதாரணத்தையும் கொடுக்கல, ஏன்னா நம்ம இங்க ஸ்ரீமத் பகவத்கீதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம்.
Now you'll find in the Bhagavad Gita that
இப்போ நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம், அது என்னன்னா,
பத்ரம் புஷ்பம் பலம் தூயம் ஜூமி பக்தா பிரஜச்சதி தயா பக்தா உபரிதம் அஸ்நாமி பிரஜதாத்மனஹ. The Lord says that பத்ரம் புஷ்பம் பலம் தூயம். பத்ரம் மீன்ஸ் எ லீஃப் அண்ட் புஷ்பம் மீன்ஸ் எ ஃபிளவர் அண்ட் பலம் மீன்ஸ் எ ஃப்ரூட் அண்ட் தூயம் மீன்ஸ் சம் லிக்விட் வாட்டர் லாஸ்ட் வார்ட் வாட்டர்.
பகவான் சொல்றார், பத்ரம் புஷ்பம் பலம் தூயம். பத்ரம் அப்படின்னா இலை, புஷ்பம் அப்படின்னா ஒரு மலர், பலம் அப்படின்னா பழம், தூயம் அப்படின்னா ஒரு திரவம், தண்ணீர், கடைசி வார்த்தை தண்ணீர்.
If some devotee offers me these four things with devotion and with love, I accept them.
ஒரு பக்தன் அன்போடு பக்தியோடு இந்த விஷயங்களை எனக்கு அர்ப்பணிக்கிறான் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்றேன்.
Not only accept, I eat them. Is it?
நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்றது மட்டும் இல்ல, அதை நான் சாப்பிடுறேன் அப்படின்றார். பாருங்க,
Now just see that here is an example that God desires to eat something from your hand.
இப்போ இங்க என்ன உதாரணம் நீங்க பார்க்கலாம்னா, பகவான் உங்க கையால ஏதோ சாப்பிட விரும்புறார்.
He is not one man like me that he wants some contribution for eating. No.
அவர் என்ன மாதிரி ஒரு ஏழ்மையானவர் அல்ல, அவர் சாப்பிடறதுக்காக ஏதாவது கேட்கிறாரு அப்படி அல்ல. அது அல்ல,
அவர்
என்ன மாதிரி ஏழ்மையானவர் அல்ல.
He is feeding everyone. His name is Bhutabhit. Bhutabhit means one who feeds every living being.
அவர் எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடியவர். அவருடைய பெயர் பூதபிரத். பூத்த பிரயத் அப்படின்னா எல்லா உயிர்வாளிகளுக்கும் உணவளிக்கக்கூடியவர். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், நடைமுறையில் அதை நீங்க பார்க்கலாம்
கூட. ஹியூமன் பீங் தேர் ஆர் இன்ஹியூமனபிள் லிவிங் பீங்ஸ். இஃப் யூ டேக் ஹார்ஸ், than the number of human beings will be very small all over the world.
இப்போ இந்த மனிதர்களை தவிர எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் இருக்காங்க. நீங்கள் ஓட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பாங்க.
இட் இஸ் 4 to 80. If living with a human being, including all civilized and uncivilized, any number of whatever, Indian, American, and European, anything, take all together, they will be 4 parts. And all other living creatures, they will be 80 parts.
இது சதவீதம் என்னன்னா 80 to 4. இப்போ இந்த மனித உயிர்வாளிகள், நாகரிகம் அடைந்தவர்கள், நாகரிகம் அடையாதவர்கள், இந்தியர்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், எல்லா மனிதர்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இப்போ அவர்கள் எல்லாரையும் சேர்த்தாலும் அவர்கள் 4 பாகமும் மற்ற உயிர்வாளிகள் 80 பாகமும் இருக்காங்க.
The proportion is so big. But in the human society, you will find that we have got some occupation for our livelihood.
சதவிகிதம் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தாலும் கூட ஆனால் மனித சமுதாயத்தில் நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு சில தொழில் இருக்கு.
Either one is doing business, or one is working, or one is engineer, one is a lawyer, or one is a daily worker. Somewhere or other, we are doing all these things for having our livelihood.
ஒருத்தர் வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், ஒருத்தர் என்ஜினியரா இருக்கலாம், இன்னொருத்தர் வக்கீலா இருக்கலாம், அல்லது ஒருத்தர் தினசரி தொழிலாளியா இருக்கலாம். இந்த வழியில அந்த வழியில எல்லாருமே ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையை வழி நடத்துறாங்க.
But in the creation of the Lord, there are other entities, they have no such ability. Neither they are lawyer, neither they are engineer, neither they have any business, neither they have occupation, neither they make any agriculture, nothing of this sort. But they are happy. They are having their food stop.
ஆனா நம்ம வெறும் இந்த 4 பாகம்தான். ஆனா இந்த பகவானுடைய இந்த படைப்பில் மற்ற உயிர்வாளிகள் 80 பாகங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகள் எதுவுமே கிடையாது. அவங்க வக்கீலாகவும் இல்லை, அவங்க என்ஜினியராகவும் இல்லை, அவங்க வியாபாரம் பண்ணுறவங்களாகவும் இல்லை, அல்லது அவங்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது, அவங்க விவசாயம் கூட செய்யறதில்லை. இதில் எந்த விஷயத்திலையும் அவங்க ஈடுபடுறதில்லை. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கான உணவு கிடைச்சிட்டு தான் இருக்கு.
This is a practical thing.
இது நடைமுறைக்கான விஷயம்.
Not only that, even particular a particular animal, what he likes, that particular food stuff is supplied to.
அது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட மிருகம் இருக்கு அப்படின்னா அந்த மிருகம் என்ன விரும்புதோ அந்த குறிப்பிட்ட உணவு அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்படுது.
Just like a children, a child born immediately, it cannot take anything in the world except the mother's milk.
உதாரணத்துக்கு குழந்தைகள் எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை பிறந்தா உடனடியா அந்த குழந்தை தாய் பாலை தவிர வேற எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது.
The girl, the first child born to a girl, before the child birth, there was no milk in the breast. But as soon as there is child, there is milk supply in the breast.
ஒரு பெண்ணுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே அவளோட மார்ல பால் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி அவளுடைய மார்ல பால் இல்ல.
This is nature's law. This is God's law.
இதுதான் இயற்கையோட சட்டம். இதுதான் கடவுளோட சட்டம்.
So practically, we have nothing to bother. Simply, we have to walk according to the direction of discipline.
அதனால நடைமுறையில நம்ம கவலைப்படுறதுக்குன்றது ஒண்ணுமே கிடையாது. நம்ம வெறுமனே அந்த உச்சமானவருடைய வழிகாட்டுதல் படி செயல்படணும்.
So far the animals are concerned, they are also working.
இப்போ இது வரைக்கும் மிருகங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த மிருகங்கள் கூட செயல்பட்டு தான் இருக்கு.
But working with the help of the nature.
ஆனால் அவைகளுடைய செயல்பாடுகளானது இயற்கையோட உதவியோட தான் இருக்கு.
But we go beyond the nature because we have got better intelligence. we are not satisfied with the nature's product.
Ana நம்ம அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு போறோம். ஏன்னா நமக்கு அதுக்கு மேம்பட்ட புத்தி இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம இந்த இயற்கையோட உற்பத்தி பொருளை ஏற்றுக்கொள்றதில்லை.
But we are endeavoring to turn the nature's product by industry into some other thing, and the result is my high intelligence is being used only for the satisfaction of the body without any culture of spirit.
Ana நம்ம இந்த இயற்கையோட உற்பத்தி பொருளை தொழிற்சாலைகள் அல்லது மற்ற விஷயங்களாக நம்ம மாற்றத்துக்கு முயற்சிக்கிறோம். ஆனால் அதனுடைய விளைவு என்னென்னா, என்னுடைய இந்த அதிபுத்திசாலித்தனமானது வெறுமனே இந்த உடலோட புலன் திருப்திக்காக தான் அது உபயோகப்படுத்தப்படுது. எந்த ஒரு ஆத்ம கலாச்சாரமும் இல்லாமல் அதுதான் இந்த நாகரிகத்தினுடைய மொத்த தவறுமே.
That I have got better understanding, I have got better intelligence than the animals, but how I am utilizing it? In the same principles of eating, sleeping, fearing and mating.
மிருகங்களை விட எனக்கு சிறந்த புத்திசாலித்தனம் இருக்கு, அதை விட சிறந்த புரிதல் இருக்கு. ஆனா அதை நான் எப்படி உபயோகப்படுத்துறேன்? உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்த தற்காப்பு செய்தல்ன்ற அதே கொள்கைகளுக்காக
தான். சமம் ஓணம் ஆஃப் லேர்னிங்.
இதுதான் அறிந்து கொள்வதனுடைய சாரமான விஷயங்கள்.
தட் ஒன் சுட் டிசைட் வாட் காட் டிசைட்ஸ். தட்ஸ் ஆல்.
அதாவது என்னன்னா, பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அதை தான் ஒருத்தன் விருப்பப்படணும், அவ்வளவுதான்.
தட் வில் மேக் ஹிஸ் லைஃப் பெர்ஃபெக்ட்.
அது அவனுடைய வாழ்க்கையை பக்குவமானதாக்கும்.
ஹீ சுட் நாட் டிசைர் எனிதிங்.
அவனா எதுவும் விரும்பக்கூடாது.
He should not desire anything. His desiring capacity should not be stopped. Somebody says, don't desire, become desireless. It is nonsense. Nobody can be desireless.
அவனுடைய அந்த ஆசைப்படக்கூடிய தன்மை நிறுத்தப்படக்கூடாது. யாராவது சொல்றாங்க, ஆசைப்படாதீங்க, ஆசை இல்லாதவங்களா இருங்க, அது அபத்தமானது. யாருமே ஆசை இல்லாதவர்களா இருக்க முடியாது.
How can we desire? Desireless. Desire is the center of my life. How can I stop it? It's not possible.
எப்படி ஆசைப்படாம இருக்க முடியும்? ஆசைப்படுறதுன்றது என்னுடைய வாழ்க்கையின் அறிகுறி. அதை எப்படி நிறுத்த முடியும்? அது சாத்தியம் இல்லை.
Desireless I cannot be. But I must desire, I mean to say purely.
ஆசை இல்லாதவனா என்னால இருக்க முடியாது. ஆனா என்னுடைய ஆசை தூய்மையானதா இருக்கணும்.
That's
அவ்வளவுதான்.
I should not desire impurely.
சுத்தம் இல்லாத ஆசை எனக்கு இருக்கக்கூடாது.
If I desire from the bodily platform of my life, then my desires will be impure.
நான் இந்த உடல் என்ற தளத்தில் இருந்து நான் ஆசைப்பட்டேன்னா, அப்ப அந்த என்னுடைய ஆசை சுத்தம் இல்லாததா இருக்கும்.
And when I shall desire as the desire of the supreme way, then my desire is pure.
ஆனால் என்னுடைய ஆசை எப்போ அந்த உச்சமானவருடைய ஆசையோட ஒத்துப்போகுதோ, அப்ப என்னுடைய ஆசை தூய்மையானது.
The desire has not to be cut or stopped. It has to be purified. That's all.
ஆசையை நிறுத்தணும் அல்லது வெட்டணும்ன்றது இல்லை. ஆசையை தூய்மைப்படுத்தப்படணும், அவ்வளவுதான்.
The whole thing explained in a verse which is called Narad Pancharatra.
இது எல்லாத்தையும் நாரத பஞ்சராத்திரா என்ற ஒரு ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கு.
The definition of this dovetailing consciousness with the supreme consciousness is nicely described in two lines.
உணர்வை பரம உணர்வோட எப்படி பொருத்தி கொள்றது அப்படின்ற அந்த வரையறையை ரெண்டே வரையில ரொம்ப அழகா விளக்கப்பட்டிருக்கு.
சர்வபாதி வினின் முக்த தத் பரத்தேன நிர்மலம் ரிஷிகேனா ரிஷிகேசா சேவனம் பக்தி ருச்சத் சர்வபாதி வினிர்முக்தம். நவ் வி ஆர் திஸ் பாடி மீன்ஸ் எ டெசிக்னேஷன். திஸ் பாடி டெசிக்னேஷன்
சர்வபாதி வினிர்முக்தம். இப்போ இந்த உடல் என்னவே ஒரு அடையாளம். இந்த உடல் என்றது ஒரு அடையாளம்.
What are you? Mr. Such and Such. Oh, what is your nationality? Oh, I'm American. What do you do? No, I am this thing. These are all my designations. Due to this body, designation.
நீங்க யாருங்க? நான் இன்னாருங்க. நீங்க எந்த நாட்டை சார்ந்தவருங்க? ஓ, நான் அமெரிக்காவை சார்ந்தவருங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் இதை இதை பண்றேங்க. இதெல்லாமே என்னுடைய இந்த உடலுடைய அடையாளம்.
So, Narada Shastra says that one should be free from the designation.
அதனால நாரத பஞ்சராத்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான உபாதிகள்ல இருந்து அடையாளங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கணும்.
That means we are conscious.
அப்படின்னா அது தூய்மையான உணர்வு.
As soon as I understand that I am not this body, body is acting through my consciousness, if I am firmly convinced, if I stand steadily on this conviction that I am consciousness, then all my designation at once go.
நான் இந்த உடல் அல்ல, என்னுடைய உணர்வு மூலமா இந்த உடல் செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நான் புரிந்து கொண்ட உடனே நான் அந்த நம்பிக்கையில் உறுதியோடு இருக்கிறேன் அப்படின்னா, நான் உணர்வுடையவன் அப்படின்ற அந்த நம்பிக்கையானது உறுதியாக நான் நிலைத்திருக்கிற வரைக்கும் என்னுடைய இந்த எல்லா உபாதிகளும் அடையாளங்களும் இல்லாமல்
போயிடுது. Simply to become free from the godly consciousness of life is not. But that consciousness should be made purified.
அதனாலே சர்வோபாதி விநிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். இப்போ வெறுமனே நான் இந்த உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கையிலிருந்து விடுபடுறது போதாது. அதே சமயத்தில் நம்முடைய உணர்வானது தூய்மைப்படுத்தப்படணும்.
Symptoms of fever or decreasing the degree of fever is not all.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜுரத்தோட அளவை குறைக்கிறதுன்றதோ அல்லது அதுக்கான அறிகுறிகளை தடுத்து நிறுத்துறதுன்றதோ எல்லாம் ஆயிடுறதில்ல.
Suppose a man is suffering from fever, doctor gives his medicine, now the fever decreases and he comes to normal temperature. That is not all.
இப்போ ஒருத்தர் ஜுரத்தால துன்பப்பட்டு இருக்கார், மருத்துவர் வந்து அவருக்கு மருந்து கொடுத்து அவருடைய ஜுரத்தோட வெப்பத்தை குறைச்சு இப்போ அவர் சாதாரண நிலைக்கு வர்றார் அப்படின்னா அதோட எல்லாம் முடிஞ்சு போயிருதில்ல.
That diseased man must get up from that bed and engage himself in the healthy activities, then that is the real cure of disease.
அந்த வியாதியஸ்தன் அந்த வியாதியஸ்தருக்கான படுக்கையிலிருந்து எழுந்திருந்து இப்போ ஒரு சாதாரண ஆரோக்கியமான ஒரு நிலையில இருக்கக்கூடியவன் செயல்படுறது போல அவனுடைய செயல்களில் ஈடுபடணும். அப்பதான் அவன் குணமடைஞ்சவன் அர்த்தம்.
Simply therefore to understand that I am not this consciousness, I am not this body, I am pure consciousness, that will not cure. You must have to engage your consciousness in pure activity.
அதனால தான் பெருமனே நான் இந்த உணர்வு அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் தூய்மையான உணர்வுடையவன் அப்படின்றத புரிந்து கொள்றது மட்டுமே போதாது, நீங்க அந்த தூய உணர்வோட தூய செயல்களில் ஈடுபடணும்.
சர்வபாதி வினிமத்தம் தற்பரத்தின நிர்மலாம் ரிஷிகேனா ரிஷிகேச சேவனம். ரிஷிகேஸ், ரிஷிகேஸ் இஸ் தி நேம் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட். ரிஷிக் மீன்ஸ் தி சென்சஸ் ரிஷிக் அண்ட் ஈஷா மீன்ஸ் தி லார்ட்.
ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம். ரிஷிகேஷ அப்படின்னா கடவுளுடைய பெயர் அது. ரிஷிக அப்படின்னா புலன்கள், ஈஷா அப்படின்னா கடவுள். அதனால ரிஷிகேஷா ரெண்டு சேர்ந்து, இதுக்கு பேரு சந்தி, அதாவது ஒன்றா சேர்ந்து வர்றது. ரிஷிகேஷா அப்படின்னா முதல் முதல் கடவுள்.
We should understand that our senses, these senses which are using, this hand, this leg, this eye, this ear, this is all rented. Yes, you have a rented car.
நம்ம என்ன புரிந்து கொள்ளப்படணும்னா, நம்முடைய இந்த புலன்கள் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப இந்த கை இருக்கு, இந்த கால் இருக்கு, இந்த கண் இருக்கு, இந்த காது இருக்கு, இது எல்லாமே நம்ம வாடகைக்கு எடுத்திருக்கோம். ஒரு கார் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி.
This senses actually begins to the Supreme Lord.
உண்மையில இந்த புலன்கள் எல்லாம் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானது.
Because he sees, therefore he can see.
அவர் பார்க்கறதால தான் நம்மால பார்க்க முடியுது.
Just like in the Vedic literature you will find,
உதாரணத்துக்கு வேத இலக்கியங்கள்ல நீங்க பார்க்கலாம்,
சகல கிரகாணா ராஜா சமஸ்த சுரமுத்தி ரசி சுதீஜா ஜஸ்யாக்ஞயா ப்ரமதி சம்ப்ரித கால சக்ரோ கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி. Now this sun is described here, ஜச்சக்ஷுரேஷ சவிதா சகல கிரகாணா ராஜா. Now this sun planet is the king of all planets, but what it is, it is the eye of the supreme lord.
இப்போ இங்க சூரியனை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. எச்சக்ஷுரேஷ சவித சகல கிரகாணாம் ராஜா. சூரிய கிரகமானது மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ராஜாவாக கருதப்படுது. ஆனால் இந்த சூரியன்றது என்ன? இது அந்த முழுமுதற் கடவுளுடைய கண்.
Now just imagine, we have got eyes, but unless the Lord sees with the eyes of the sun, our eyes have no meaning.
இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நமக்கு கண்கள் இருக்கு. இப்போ அந்த முழுமுதற் கடவுள் சூரியன்ற கண்ணால நம்மளை பார்க்கல அப்படின்னா நம்ம கண்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது.
No meaning. If there is no daylight, then our all eye, our all pride of having a one pair of eyes, finished. Everything finished. We must have light. And that light is by the Lord.
பகல்ல வெளிச்சம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஜோடி கண்களை இருக்கிறதால ரொம்ப பெருமைப்படுறோம். ஆனால் வெளிச்சம் இல்லைன்னும் போது எல்லாமே முடிஞ்சு போயிடுமே. நமக்கு வெளிச்சம் தேவையானதாக இருக்கு. அந்த வெளிச்சம் பகவானுடைய வெளிச்சம்.
In every respect, therefore Lord is called Rishikesh. Our senses, they are actually the property. Property. I think, oh, I have got this hand. I move this way. All right. So I move this way. This is my hand. I can do this way, that, as I like. No, it cannot be.
அதனால எல்லா விதத்திலையுமே, அதனால தான் பகவான் ரிஷிகேஷர்னு அழைக்கப்படுறார். நம்மளுடைய புலன்கள் இருக்கு. இப்போ உண்மையிலே இதெல்லாம் நம்முடைய சொத்தை நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் எனக்கு கை இருக்கு, என்னால் இப்படி நகர்த்த முடியும், அப்படி என்ன திருப்ப முடியும் அப்படின்னு. சரி, இப்போ என்னால் இப்படி திருப்ப முடியும், அப்படி திருப்ப முடியும்னா உங்களால் முடியுமா? முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது.
As soon as the hand is paralyzed, you cannot do anything.
பக்கவாதம் வந்துருச்சுன்னா அந்த கையால உங்களால ஒன்னும் பண்ண முடியறது இல்ல.
You claim your hand, that this is my hand, but when your hand is paralyzed, you cannot move it.
நீங்க இது உங்களுடைய கையின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா அது பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறம் உங்களால அதை திருப்ப முடியலையே, நகர்த்த முடியலையே.
Your that individual consciousness is unable to do anything.
உங்களுடைய அந்த தனிப்பட்ட உணர்வானது எதையுமே செய்ய முடியாம இருக்கு.
So therefore we must know the in the senses which we have got, for which we are so much proud, and by the enjoyment of the senses we are trying to be happy, those senses belong to the Supreme Lord.
அதனால தான் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புலன்கள் எதனால நாம ரொம்ப பெருமைப்படுறோமோ, எந்த புலன்களால் நம்ம திருப்தி அடைய முடியும்னு நினைக்கிறோமோ, சந்தோஷம் அடைய முடியும்னு நினைக்கிறோமோ, அந்த புலன்கள் கூட அந்த முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானது.
Therefore, the best thing is that we should apply the senses in the service of this proprietor.
அதனால தான் நம்முடைய புலன்களை அந்த புலன்களுக்கு எஜமானருடைய சேவையில் ஈடுபடுத்துறது தான் மிகச்சிறந்தது.
We should not apply the senses for our individual satisfaction.
நம்முடைய தனிப்பட்ட திருப்திக்காக இந்த புலன்களை நாம் ஈடுபடுத்த கூடாது.
That is the difference between material plane and spiritual plane. That's all.
இதுதான் ஆன்மீக தளத்துக்கும் பௌதிக தளத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அவ்வளவுதான்.
You haven't got to stop your senses, stop your desires. No. Simple thing is that instead of applying them for your personal desire, you should dovetail it to the supreme desire. That's
நீங்க புலன்களை தடுத்து நிறுத்தணும்ன்றதல்ல, உங்களுடைய ஆசைகளை தடுத்து நிறுத்தணும்ன்றதல்ல. ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னா, வெறுமனே உங்களுடைய சொந்த ஆசைகளுக்காக அதை ஈடுபடுத்துறதுக்கு பதிலாக அந்த உச்சமானவருடைய ஆசையில அதை பொருத்தி கொள்ளணும்,
அவ்வளவுதான்.
அதுதான் நம்மளுடைய பக்குவமான வாழ்க்கை.
That is our perfect life. Just like the same example which I was trying to give. Now, the Lord says that...
இப்போ முதல்ல நான் கொடுக்க முயற்சிச்ச அதே உதாரணம் பகவான் என்ன சொல்றாருன்னா,
பத்ரம் புஷ்பம் ஃபலம் தூயம் ஜூமி பக்தா பிரிச்சதி தயா பக்தா புஹிதம் அஸ்நாமி பிரிஜிதா. Now my devotees, now this பத்ரம் புஷ்பம் ஃபலம் தூயம் has been specifically mentioned by the Lord because it is universal.
இப்போ இந்த பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம்ன்றது குறிப்பா பகவானால குறிப்பிடப்பட்டிருக்கு, ஏன்னா இது வரம்பிற்கு உட்படாதது.
It is universal. If a man says that, all right, Lord wants to eat from me, but I am poor man, what I can give Lord?
இப்போ ஒருத்தர் சொல்றார், அதெல்லாம் சரி, இப்போ பகவான் சாப்பிடணும்னு கேட்கிறார், நான் ஒரு ஏழை, நான் வந்து பகவானுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்க முடியும்?
No. Even if you are a poor man, the poorest man, these four things you can collect. One leaf, little water, one fruit, and one flower.
இல்லை இல்லை, நீங்க ஏழையா இருந்தாலும் கூட, நீங்க இருக்கிறதுலயே பரம ஏழையா இருந்தாலும் கூட, உங்களால இந்த பொருள்களை வந்து சேகரிக்க முடியும். ஒரு இலை, கொஞ்சம் தண்ணி, ஒரு பழம், ஒரு பூ.
Any poor man, of course, and in the city like New York, it is very difficult.
எந்த ஒரு ஏழையாலையும் இது முடியும். உறுதியா இங்க நியூயார்க் மாதிரியான இந்த நகர வாழ்க்கையில அது
கஷ்டம்தான். ஆனா
இது இந்தியாவில கொஞ்சம் கூட சிரமமே கிடையாது.
பிகாஸ் மோஸ்ட்லி தே லீவ் 90% ஆஃப் தி பாபுலேஷன் தே ஆர் வில்லேஜர்ஸ்.
ஏன்னா அங்க வாழக்கூடிய அதிகபட்சமான மக்கள் தொகை கிராமத்து மக்கள்.
சோ எனி வில்லேஜர், if he goes to another villager, sir, I want some flowers for worshiping God, take it immediately. Nobody, in your country also, nobody will deny that.
Endha oru gramathano innoru gramathukku poi bhagavana valiparadhukaga enakku oru poo venunga appadina sari eduthukonga, adha yaru marukka poradilla, unga naattile kuda yaru marukka poradhu kediyadhu.
But here in the city there is no flower at all, what to collect? If you go to the florist, then I have to pay.
Ana இங்க நகரங்களில் பூக்களே கிடையாது, எங்க பூவை சேகரிக்கிறது? கடைக்கு போனோம், கடைக்கு போனா அங்க காசு கொடுத்து தான் வாங்கணும். அது வேற வகையான ஒரு ஆலோசனை.
பட் ஆக்சுவலி இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் லைஃப் நோபடி இஸ் பிரெஃப்ட் ஆஃப் தீஸ் ஃபோர்.
ஆனா ஒரு சாதாரண வாழ்க்கையில யாருமே இந்த நாலு விஷயங்கள் கொடுக்க முடியாதவர்களா இல்லை.
பட் ஒன் திங், when we stand on the supreme in my consciousness platform, you must know this consciousness platform and the dovetailing of consciousness to the supreme consciousness, the whole thing based on love, pure love.
ஆனா ஒரு விஷயம் என்ன நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதாவது இந்த உணர்வுன்ற தளத்தில் நிலை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த உணர்வை அந்த பரம உணர்வோடு பொருத்தி கொள்வது அப்படின்றது எல்லாமே அன்பு பிரேமை அப்படின்றது அடிப்படையில் தான் இருக்கு.
Just like a small child offers his broken biscuit to the father, my dear father, you just taste it very nice. Oh father, so it is very nice, all right, give me. That small part, particular biscuit, is nothing for the father. But the father sees, my child is so loving, that he has tasted this is good and offering me. This is the consideration of love, exchange of love.
உதாரணத்துக்கு ஒரு சிறு குழந்தை அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த உடைஞ்சு போன சின்ன பிஸ்கட் துண்டு, அப்பா இதை கொஞ்சம் சுவைச்சு பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது, ஓ இது ரொம்ப சுவையாக இருக்கு, ஆ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன துண்டை வாங்கி சாப்பிட்றாரு. அந்த சின்ன பிஸ்கட் துண்டு அப்பாவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அங்கே அப்பா என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஓ என்னுடைய குழந்தை என் மேலே அன்பு வச்சுருக்கான், இதனால் இது வந்து ரொம்ப ருச்சியாக இருக்குது, எனக்கு அதை அவன் அர்ப்பணிக்கிறான் அப்படின்னு பார்க்குறாரு. இங்கே அந்த அன்பு தான் முக்கிய விஷயமாக இருக்குது. அங்கே அன்பு பரிமாற்றம் அதுதான் இங்கே முக்கியம்.
So God is not poor, neither is wanting for you. He is self-satisfied. He is satisfying many, many living creatures like me. So He does not require anything from you. It is for yourself.
அதனால கடவுளன்றவர் ஏதோ ஏழை, அவர் நம்மகிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கிறார் அப்படின்றதல்ல. அவர் சுயமாகவே திருப்தி அடையக்கூடியவர். அவர் என்னை போல எத்தனையோ பல பல உயிர்வாளிகளை திருப்திப்படுத்தக்கூடியவர். அவருக்கு என்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. அது உங்களுடைய நன்மைக்கானது.
It is for your benefit that you should offer me. This is God's will.
உன்னுடைய நன்மைக்காக நீ எனக்கு அர்ப்பணிக்கணும். இதுக்கு பேர் தான் பொருத்தி கொள்றது.
Oh, God wants to eat from me. Now, why shall I not give him something to eat? Is it very difficult?
பகவான் என்கிட்ட இருந்து ஏதோ சாப்பிடணும்னு விரும்புகிறாருன்னா ஏன் அது கூடாது? அது என்ன ரொம்ப சிரமமானதா?
Similarly, in every sphere of your life, you can doubt it. You can doubt it. Instead of thinking of that I shall eat, if you think that God shall eat, so your eating process will not be stopped.
அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் உங்களால் இந்த மாதிரி மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக கடவுள் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய அந்த சாப்பிட்றதுன்ற அந்த வழிமுறை நிறுத்தப்பட போறதில்லை.
பட் தட் சிம்பிளி பை திங்கிங் தட் காட் ஷால் இட் யூ ஷால் டாப் டெல் யுவர் டிசைர் இஸ் காட் வாண்ட்ஸ் டு ஈட் ஃப்ரம் யூ அண்ட் யூ வாண்ட் டு கிவ் ஹிம் ஈட்டிங். So your desire and God desires is doubted, you become perfect.
ஆனால் பெருமனே கடவுள் சாப்பிடணும்னு நினைக்கிறதாலேயே உங்களுடைய அந்த ஆசையை, அந்த உச்சமானவருடைய ஆசையோட நீங்கள் அதை பொருத்தி கொள்றீங்க. இப்போ கடவுள் உங்ககிட்ட இருந்து சாப்பிடணும்னு விரும்புகிறார், நீங்கள் அவருக்கு சாப்பிட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓ அதனால் உங்களுடைய ஆசையை கடவுளுடைய ஆசையில் பொருத்தி கொள்றீங்க.
Similarly, in every state, we can change our present activities, dovetailing our present consciousness, dovetailing the supreme consciousness, and the result will be, if you go on practicing like that, then what will be the result? Now the result is,
அதே மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலையும் நம்முடைய தற்போதைய செயல்களை, நம்முடைய தற்போதைய உணர்வை பொருத்தி கொள்றதால, அதாவது அந்த பரம உணர்வோடு பொருத்தி கொள்றதால, நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி செய்துட்டே போனீங்கன்னா என்ன விளைவு இருக்கும் அப்படின்னா, அந்த விளைவானது
கர்மஜங் புத்தி ஜப்தாகி பலம் தத்தா மனிஷினா ஜன்மவந்த வினுன்முக்தா பதங்கச்சந்தி அனாமயம். இஃப் யூ பிராக்டிஸ் இன் யர் லைஃப் வைல் யூ ஆர் ஹியூமன் பீங், இஃப் யூ யூட்டிலைஸ் யுவர் லைஃப் இன் தட் வே, தென் அட் தி எண்ட் when you give up this body, you go back to Godhead for eternal life, eternal bliss, eternal knowledge, and live happily without any material miseries. That is the result.
நீங்க மனிதனா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நீங்க செய்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கைய இந்த விதத்துல உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா, இறுதியில நீங்க இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் மீண்டும் பகவானுடைய இடத்துக்கு, வாசஸ்தலத்துக்கு போய் நித்தியமான வாழ்க்கை, நித்தியமான ஆனந்தம், நிரந்தரமான அறிவு, இதோட சேர்த்து மிக மகிழ்ச்சியாக வாழலாம், எந்த ஒரு பௌதிக துன்பமும் இல்லாமல். அதுதான் அதனுடைய விளைவு.
இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
இது ரொம்ப சிரமமானதா?
டு டாப் கில்லிங் அவர் கான்சியஸ்னஸ் வித் டிசிப்ளின் கான்சியஸ்னஸ், நாட் அட் ஆல்.
நம்முடைய உணர்வை பரம உணர்வோட பொருத்தி கொள்றதுன்றது சிரமமானதே இல்லை.
Not at all. No sane man will say that it is a very difficult problem. Oh, it is not possible.
சிரமமே இல்லை. எந்த ஒரு புத்திசாலியும் இது ரொம்ப சிரமமானதுங்க, இது கஷ்டங்க, இது சாத்தியம் இல்லைங்கன்னு சொல்ல மாட்டான்.
You eat? Yes. So God wants to eat something, why don't you offer it first to God and then eat?
நீங்க சாப்பிடுறீங்களா? ஆமா. இப்ப கடவுள் ஏதோ சாப்பிடணும்னு விரும்புறார், ஏன் முதல்ல நீ கடவுளுக்கு அதை அர்ப்பணம் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் நீ சாப்பிடலாமே?
No, if God takes it away, then how shall I eat? No, 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 God will not take it.
ஓ, கடவுள் எடுத்துட்டு போயிட்டாருன்னா நான் என்ன சாப்பிடறது? இல்ல இல்ல, கடவுள் எடுத்துட்டு போக போறது இல்ல.
We are offering daily, after preparing our food stuff, daily to Krishna. There is witness, Mr. Paul. We offer Krishna, but Krishna does not take it. Whole thing, we eat.
நாங்க தினசரி அர்ப்பணம் செய்யறோம். தினசரி உணவு தயாரிச்சதுக்கு அப்புறம் அது பகவான் கிருஷ்ணருக்கு, இங்க சாட்சியா இருக்காரு மிஸ்டர் பால், அவர் தினசரி கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறார். அது கிருஷ்ணர் எடுத்துக்கொள்றது இல்ல, நாங்க தான் மொத்தத்தையும் சாப்பிடுறோம்.
He does not regard, he eats, but because his spiritual eating is sad, when even after he is eating, the whole thing is there.
அவர் சாப்பிடுறார், ஆனா அவர் ஆன்மீகமா சாப்பிடுறதால, அது அப்படிப்பட்டதா இருக்கிறதால, அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எல்லாம் அப்படியே இருக்கு.
புண்ணமாதாய புண்ணமை வாபசிஷன். So we shall not suffer a pinch if we dovetail our desires with discipline law.
Purnasya purnamadaya purnam eva avashishyate. Anala nammudaiya viruppatha nammudaiya aasaya andha mulumudar kadavuloda aasiyoda poruthi kondonna nama oru thuli alavum kooda thunba pada poradilla.
Simply we have to learn the art how to dovetail.
எப்படி நம்முடைய அந்த உணர்வை ஆசைய பொருத்திக் கொள்றது என்ற அந்த கலைய நம்ம கற்றுக்கொள்ளணும்,
அவ்வளவுதான்.
இப்ப இந்த சாப்பிடுறது சம்பந்தமான பல சம்பவங்களை ஏற்கனவே நான் உங்ககிட்ட
சொல்லிருக்கேன்.
அதே மாதிரி சாப்பிடுறது மட்டும் இல்ல, சண்டை போடுறதும் கூட.
Fighting, to fight. He was a fighting man. Oh. But after getting instruction of Bhagavad Gita, he changed his attitude. He would not fight. He said, yes, I shall fight. Now, this is after.
Sanda podradhai kuda. Avan vandu oru veeran. Ana, இந்த பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய மனப்பான்மை மாறினது. சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன், சரி நான் இப்ப சண்டை போட தயார் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் அந்த உணர்வை பொருத்திக் கொள்றது பரம உணர்வோடு.
He, the fighting man remained. The fighting man did not change into an artist.
அவன் சண்டை போடுறனாவே இருந்துட்டு இருக்கான். சண்டை போடுறவன் ஒரு கலைஞனா மாறிடல.
He did not change.
அல்லது ஒரு இசை கலைஞனா மாறல, அவன் மாறாம கூட இருக்கலாம்.
You are fighting man, you remain a fighting man. If you are musician, you remain a musician. If you are medical man, remain a medical man. Whatever you are, you remain. But don't tell it.
நீ சண்டை போடுறவனா இருந்தா சண்டை போடுறனாவே இரு. நீ ஒரு இசை கலைஞன்னா இசை கலைஞனாவே இரு. நீ ஒரு மருத்துவன்னா மருத்துவனாவே இரு. ஆனா அதை நீ அவரோட பொறுத்துக்கொள்.
So the whole perfection is that we are all active in some department, that is a fact.
அதனால இதுல பக்குவமானது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு துறையில செயல்பட்டு இருக்கோம், அதுதான் உண்மை.
Now if our activities become dovetailed with the supreme desire and he is satisfied, then sansiddhi. That is our perfection.
இப்போ நம்முடைய செயல்களை அந்த உச்சமானவருடைய விருப்பத்தோடு இணைத்து அவர் திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா, பிறகு சம்சித்தி, அதுதான் நம்முடைய பக்குவம்.
சம்சித்தி ஹரிதோசனம், வெரி நைஸ். சானுஷ்டிதர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோசனம், everyone is engaged in some sort of occupation, a particular type of occupation. Nobody is free from occupation. Everyone.
Svanutitasya dharmasya samsitir haritoshanam. ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையான தொழிலில் ஈடுபடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட வகையான தொழிலில். யாருமே எந்த ஒரு தொழிலும் இல்லாம இல்லை.
பட் வாட் இஸ் தி பர்ஃபெக்ஷன் ஆஃப் தட் ஆக்குபேஷன் சங்கசித்தி ஹரிதோஷனம் பை தட் ஆக்டிவிட்டி தி லார்ட் இஸ் சட்டிஸ்ஃபைட் தட் இஸ் பர்ஃபெக்ஷன்.
ஆனால் அந்த தொழிலோட பக்குவம் என்ன அப்படின்னா சம்சித்தீர் ஹரிதோஷனம். இப்போ அந்த செயலால பகவான் திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா அதுதான் பக்குவ நிலை.
If by my eating the Lord is satisfied, then that is my perfection. If by my fighting the Lord is satisfied, then that is my perfection.
இப்போ நான் சாப்பிட்றதால பகவான் திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா அது என்னுடைய பக்குவம். அதே போல நான் சண்டை போடுறதுனால பகவான் திருப்தி அடைஞ்சாருன்னா அது என்னுடைய பக்குவ நிலை.
So every sphere of life, we have to know whether Lord is satisfied.
வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் பகவான் திருப்தி அடைஞ்சாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த கலையை நம்ம கற்றுக்கொள்ளணும்.
Otherwise, it is as easy as anything.
அப்படி இல்லைன்னா இது வந்து மிக மிக சுலபமான ஒரு விஷயம்.
We have to stop creating our own thoughts and own plans. We have to take the plans, perfect plan.
நம்மளுடைய சொந்த திட்டங்கள் தீட்டுறத, நம்ம சொந்த திட்டங்கள் படி நம்ம செயல்படுறத நம்ம நிறுத்தப்படணும். நம்ம அந்த முழுமுதற் கடவுளுடைய திட்டத்தை எடுத்துக்கொள்ளணும்.
And then execute it, then that becomes the perfection.
அந்த திட்டத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அதை நம்ம செயல்படுத்தணும்னா அப்ப அது பக்குவமானதாகுது.
Thank you very much.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.